என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடலூர் நகராட்சி மன்றத்திலே ஒரு வரவேற்பு தரப்பட்டதை நான் மகிழ்ச்சிகரமானதாகவும் பெருமையுடையதாகவும் உண்மையிலேயே கருதுகின்றேன். அதிலும் என்னுடைய மதிப்புக்குரிய நண்பர் தாமோதரன் அவர்கள் இந்த நகராட்சி மன்றத்தினுடைய தலைவராக அமர்ந்திருக்கும் இந்த நேரத்தில் எனக்கு ஒரு வரவேற்பு பத்திரம் படித்து கொடுக்கப்பட்டது என்னுடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குகின்றது. நகராட்சி மன்ற தலைவர் அவர்கள் அறிவார்கள், தமிழகத்திலே இருக்கின்ற தலை சிறந்த அரசியல் குடும்பங்களிலே மிக முன்னணியிலே நின்று கொண்டிருக்கும் ஒரு குடும்பத்திலே உதித்தவர் அவர்கள். அரசியல் அலைகள் எவ்வளவு பலமாக மோதிய போதிலும் அலைகளை பற்றி கவலைப்படாமல் நிற்கும் கடலோர குன்றை போல் நம்முடைய தலைவர்களுடைய தந்தையார் அரசியல் உலகத்திலே நிமிர்ந்து நின்று வாழ்ந்து வந்தார்கள். அரசியல் அலைகள் அடிக்காததற்கு முன்னாலேயே இருக்கின்ற இடத்தில் இருந்தால் ஆபத்து என்று கருதி பலர் பாதுகாப்பான இடங்களுக்கு ஓடிவிட்ட நேரத்திலேயும் தங்கள் தந்தையார் அப்படிப்பட்ட பாதுகாப்பை தேடாமல் உண்மையான வலிவிருக்குமானால் இருக்கும் இடத்திலேயே கீர்த்தியை பெற முடியும் என்ற லட்சியத்தை தமிழ்நாட்டுக்கு அளித்தார்கள். தந்தையினுடைய லட்சியத்தை தனையின் கடைசி வரையிலே காப்பாற்றுவார் என்றுதான் உறுதியாக. அப்படிப்பட்ட ஒரு தலை சிறந்த அரசியல் குடும்பத்திலே தோன்றிய நம்முடைய நண்பர் தாமோதரன் அவர்கள் இந்த நகராட்சி மன்றத்திலே தலைவராக வீற்றிருந்து என்னை அவர்கள் அன்போடு வரவேற்றது உள்ளபடி எனக்கு பெரியதோர் மகிழ்ச்சியையும் நல்லதோர் பெருமையையும் உள்ளபடி தருகின்ற காரியமாகும். அவருடைய வரவேற்பு பத்திரத்தில் நான் ஒரு அமைச்சராக இருந்து இங்கே வந்திருந்தால் என்னென்ன கேட்டிருப்போம், அதற்கு என்னென்ன பதில் கிடைத்திருக்கும் என்பதனை அவர்கள் எடுத்து குறிப்பிட்டார்கள். இது மற்ற ஊர்களிலே சொல்லலாம், கடலூரை பொறுத்தவரையிலே அமைச்சராக இருந்தவர் வந்தால் என்று சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் இந்த ஊரிலேயே அமைச்சர் இருந்திருக்கிறார். அதற்கு பிறகு அவருடைய காலத்திலேயே நகராட்சி மன்றத்தினுடைய குறைகள் நீக்கப்படாததை அவரும் அறிந்திருக்கிறார், நாமும் நன்றாக உணர்ந்திருக்கின்றோம். ஆகையினாலே அமைச்சராக இருக்கின்ற நேரத்திலே வருவதை விட அமைச்சர்கள் நடத்துகின்ற ஆட்சியை ஆய்ந்தறிந்து நல்லனவற்றை கொண்டு அல்லனவற்றை தள்ளுகின்ற கொள்கையினை கொண்டிருக்கும் எதிர்த்தரப்பிலே இருக்கின்றவர்கள் இப்படி வரவேற்கப்படுவது அரசியல் பெருந்தன்மை மட்டுமல்ல, ஜனநாயகத்தை கட்டி காப்பாற்றுகின்ற மிகச்சீரிய கடமையமாகும். அந்த முறையிலே என்னை நம்முடைய கடலூர் நகரசபையார் வரவேற்றது உள்ளபடி எனக்கு மிக்க மகிழ்ச்சி தருகின்ற காரியமாகும். அதில் என்னை வரவேற்பதில் இந்த நகராட்சி மன்றத்திலே வழக்கமான கொந்தளிப்புகள் ஏதோ ஏற்படாமல் இருந்ததை பார்த்து நான் உண்மையிலேயே என்னை நானே பாராட்டிக் கொள்ளுகிறேன். அந்த அரசியல் பெருந்தன்மையை நான் வரவேற்கிறேன். ஏனென்றால் சில பல காலமாகவே கடலூர் மட்டுமல்ல எந்த நகராட்சி மன்றங்களும் அரசியல் கொந்தளிப்புகளுக்கு இடமாக இருக்கின்றன. அந்த அரசியல் கொந்தளிப்புக்கு கூட இடம் அரசியல் கட்சி வேட்கும் என்று நான் கருதவில்லை. அதிக அதிகாரங்கள் தரப்படாததாலே ஆற்றல் உள்ளவர்கள் நகராட்சி மன்றத்தில் இருந்து கொண்டு ஏதும் செய்ய முடியாமல் இருக்கின்ற நேரத்தில் இதையாவது செய்யலாம் என்று அந்த கொந்தளிப்பில் ஈடுபடுகிறார்கள் என்றுதான் நான் கருதுகின்றேன். ஆகையினாலே இப்படிப்பட்ட நகராட்சி மன்றங்களுக்கு போதுமான அதிகாரங்கள் தரப்பட வேண்டும் என்ற கொள்கையை அடிப்படை உண்மையை நானும் என்னை சார்ந்த நண்பர்களும் மிக நன்றாக உணர்ந்திருக்கின்றோம். வரவேற்பு பத்திரத்திலே படித்து சொல்லியிருக்கின்றபடி இதற்கான சட்டங்கள் சட்டமன்றத்திலே விவாதிக்கப்படுகின்ற நேரத்தில் நிச்சயமாக நான் நகராட்சி மன்றங்களுக்கு அதிக அதிகாரங்கள் அளிக்கப்பட வேண்டும் என்ற வாதத்தை வலியுறுத்தி சொல்லுகின்ற நேரத்தில் நீங்கள் எனக்கு இன்றையத்தில் எடுத்து சொல்லியிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நினைவிலே வைத்துக்கொண்டு நிச்சயமாகவே சட்டசபையிலே நான் எடுத்து சொல்லுவேன். ஆனால் இன்று எத்தனை பேருக்கின்ற ஆட்சியாளர்கள் அதிகாரங்களை பரவலாக்குவதிலே என்ன கருத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த பிரச்சனையை ஆராய்வதற்கு முன்னாலேயே ஊராட்சி மன்றங்கள் அதாவது பஞ்சாயத்துகளுக்கான அதிகாரத்தை தரப்படுகின்ற சட்டத்தை அங்கே விவாதிக்கின்ற நேரத்தில் ஆட்சியாளருடைய மனப்போக்கை ஓரளவுக்கு அறிந்து கொள்வதற்கு எனக்கும் என்னை போலவே உங்களுக்கும் வாய்ப்பு கிடைத்தது. பஞ்சாயத்தில் உள்ளவர்களுக்கு அதிக அதிகாரத்தை தர வேண்டும், அவர்களை கிடைக்கிற வருவாய் அதிகப்படுத்தப்பட வேண்டும் என்று நானும் என்னை சார்ந்த கட்சியினரும் வலியுறுத்திய நேரத்தில், இப்பொழுது பஞ்சாயத்துகளுக்கு தரப்பட்டிருக்கிற அதிகாரத்தை விட கூடுதலான அதிகாரத்தை தர வேண்டும், இப்பொழுது பஞ்சாயத்துகளுக்கு இருக்கின்ற வருவாயை விட அதிக வருவாய் வருவதற்கு வழி செய்ய வேண்டும், அவர்கள் அதிகார வர்க்கத்தின் பின்னாலே சுற்றித் திரிகின்ற குலுபூமிகளாக இருக்கின்ற நிலை மாறி தாங்களே சுயமாக சிந்தித்து சுயமாக செயலாற்றுகின்ற அளவுக்கு அவர்களுக்கு வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டும் என்று ஒருவர் பின் ஒருவராக பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் சட்டமன்றத்தில் வாதாடிய நேரத்தில், அமைச்சர் பெருமகனால் எழுந்திருந்து தம்முடைய அன்பு கூர்ந்த புன்னகையை எங்களுக்கு அருளி அதற்கு பிறகு கனிவாக சொன்னார், அண்ணாத்துறையோ மற்றவர்களோ ஊராட்சி மன்றங்களுக்கு அதிக அதிகாரம் தர வேண்டும் என்று எனக்கு கவனப்படுத்த தேவையில்லை, எங்களுடைய காஞ்சிபுரம் நகராட்சி மன்றத்திலே நடைபெற்ற ஒரு சிறு சம்பவத்திலே இருந்து நான் ஈடுபட்ட அந்த சம்பவத்திலே இருந்து எனக்கு மிக நன்றாக தெரிகிறது. இப்பொழுது இருக்கின்ற நகராட்சி மன்றத்திற்கு முன்னாலே இருந்த ஒரு நகராட்சி மன்ற தலைவர் என்னுடைய நண்பர் பெருமாள் நாயுடு என்பவர் நகராட்சி மன்ற தலைவராக இருந்த நேரத்தில் எங்களுடைய ஊரிலே சில தெருக்களுக்கு தார் போட வேண்டும் என்று நகராட்சி மன்றம் தீர்மானித்தது. அதற்காக தொகையை ஒதுக்கிட்டு அதற்காக திட்டங்களையும் தீட்டினார்கள். அதற்காக தார் தீன்கள் வந்து குவிந்து விட்டன, ஜல்லிக்கற்கள் எல்லாம் குட்டி வைக்கப்பட்டன, எந்தெந்த தெருவிலே போட வேண்டுமோ அந்த வீதிகளிலே எல்லாம் கற்களை குவித்து வைத்திருந்தார்கள். வருவோர் போவாரெல்லாம் பார்த்து இந்த வீதிகளுக்கெல்லாம் விரைவிலே தார் போடப்படும், ரஸ்தா நல்லபடியாகும் என்று அனைவரும் நம்பிக்கொண்டிருந்தார்கள். நகராட்சி மன்றத்தினுடைய தலைவர் உறுப்பினர்களும் தங்கள் தங்கள் தெருக்களுக்கு இப்படிப்பட்ட நல்ல பாதை வசதி கிடைக்கும் என்று மகிழ்ச்சியோடு இருந்தார். ஆனால் அது நிறைவேறவில்லை. ஏன் நிறைவேறவில்லை என்றால் உருளை அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ரோட் ரோலர் என்று சொல்லப்படுகின்ற பாதைகளை சமப்படுத்துகின்ற உருளை நகராட்சி மன்றத்திலே இல்லை. அது தங்களுக்கு தேவை என்று நகராட்சி மன்ற தலைவர் துறைத்தனத்தாருக்கு எழுதினார். துறைத்தனத்தார் அந்த கடிதத்தை நீண்ட கால பரிசோதித்து பார்த்து அதற்கு பிறகு உங்களிடத்தில் பணம் இருக்குமானால் நீங்களே அப்படி ஒரு உருளையை வாங்கிக் கொள்ளலாம் என்று பதில் தெரிவித்தார். எங்கள் நகராட்சி மன்றத்தில் அப்பொழுது கொஞ்சம் பணம் இருந்ததால் வாங்கிக் கொள்ளலாம் என்று நகராட்சி மன்றம் கூடி ஒரு தீர்மானம் நிறைவேற்றிற்று. தீர்மானம் நிறைவேற்றியான பிறகு அப்படிப்பட்ட உருளை தேவை என்று எந்த கம்பெனியிலே வாங்கலாம் என்று ரெண்டொரு கூட்டம் நடத்தி கல்கத்தாவில் இருக்கிற ஒரு கம்பெனியில வாங்கலாம் என்று முடிவெடுத்து கல்கத்தா கம்பெனிக்கு முன் பணமும் கொஞ்சம் அனுப்பி எங்களுக்கு ஒரு உருளை தேவை என்றார். நீங்கள் இந்த நேரத்தில் கவனத்தில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும், வீதிகளில் ஜல்லிக்கற்கள் கொட்டி வைக்கப்பட்டிருக்கின்றன, தார் தின்கள் இருக்கின்றன, பாதை சரியாக போகின்றது என்று ஊரார் எண்ணுகிறார்கள். கொட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஜல்லிக்கற்கள் குழந்தைகளுக்கு கோலிகளாகின்றன, பம்பரமாகின்றன. இந்த நிலவையில் கல்கத்தா கம்பெனிக்கு பணம் முன்பணம் அனுப்பிவிட்டு காத்து கொண்டிருந்த நேரத்தில் அங்கிருந்து ஒரு தபால் வந்தது. நீங்கள் கேட்டபடி நாங்கள் உருளை சப்ளை செய்கிறோம், ஆனால் அது 1965 தான் கிடைக்கும், ஏனென்றால் எங்களுக்கு அது வரையில் ஆர்டர் இருக்கிறது என்றார். 1965 வரையில காத்திருப்பதற்கு அரசியல் வாழ்க்கையை இடம் கொடுக்காது, ஏனென்றால் இன்றைக்கு இருப்பாரு நாளைக்கு இருப்பது என்னவோ இடமில்லை என்ற அளவுக்கு நகராட்சி மன்றத்தின் நிலைமைகள் இருக்கின்றன. ஆகினாலே மறுபடியும் நான் காஞ்சிபுரத்திற்கு சென்ற நேரத்திலே எங்களுடைய நகராட்சி மன்ற தலைவர் என்னிடத்திலே கலந்து பேசி சர்க்காருடைய மராமத்து துறையிலே இருக்கின்ற இந்த உருளையை கொஞ்ச நாளைக்கு நாம் இரவலாது வாங்கி கொண்டு வரலாம், அதற்காக கனம் கட்டினவர்களை போய் பார்க்க வேண்டும், நீங்களும் வாருங்கள் என்று என்னை அழைத்தார். நான் அதிகமாக அமைச்சர்களுடைய அறைகளுக்கு சென்று பழக்கப்பட்டவன் அல்ல. இது பழக்கப்பட்டவன் அல்ல என்பதற்கு 2-3 காரணங்கள். போவதாலே பரநிலை என்பது ஒன்று, போனவர்கள் கெட்டு விட்டார்கள் என்பது மற்றொன்று, போகாமல் இருப்பதுதான் கட்சிக்கு நல்லது என்பது மற்றொன்று. இப்படி பல்வேறு காரியங்களில் நான் அதிகமாக அமைச்சரவைகளுக்கு செல்வதில்லை. ஆனால் என்னுடைய நகராட்சி மன்ற தலைவர் என்னை வலியுறுத்தி அழைத்துக் கொண்டு போனதும் என்னை பார்த்தவுடனே கக்கனவர்கள் மிக்க ஆச்சரியப்பட்டு எதற்காக இங்கே வந்தீர்கள் என்று முகமன் விசாரித்தார். நகராட்சி மன்ற தலைவர் சொன்னவுடனே அந்த உருளைகள் உங்களுக்கு தேவையா, அது எங்கே இருக்கிறது என்று இதோ இப்போது விசாரிக்கிறேன் என்று தொலைபேசி எடுத்து அவருடைய அலுவலர்களை எல்லாம் கேட்டார். அலுவலர்கள் நம்மிடத்திலே உள்ள இத்தனை உருளைகள் இன்னென்ன இடத்திலே இருக்கின்றன, இத்தினா நம்பர் உருளை ஜோலார்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கிறது, இந்த நம்பர் உள்ள உருளை திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிறது என்று கணக்கெடுத்து சொன்னார்கள். கடைசியில் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற உருளையை காஞ்சிபுரத்திற்கு நாள் ஒன்றுக்கு இவ்வளவு கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில் அனுப்புவதாக ஒப்புக்கொண்டார்கள். அனுப்புவதாக ஒப்புக்கொண்டு நாங்கள் மகிழ்ச்சியோடு வெளியே வந்தோம். அந்த உருளை வரும் வரும் என்று காத்து கொண்டிருந்தோம். ஆனால் 15 நாட்களாகியும் உருளை வரவில்லை. அதற்கு பிறகு மெல்ல அசைந்து ஆடிக்கொண்டு திருச்சிராப்பள்ளி வேலையெல்லாம் முடித்துவிட்டு அந்த உருளை காஞ்சிபுரம் வருவதற்கும் கனமான மழை காஞ்சிபுரத்திலே தொடங்குவதற்கும் சரியாக இருந்த காரணத்தாலே கல்லும் இருந்தது, தார் டின்னும் இருந்தது, உருளையும் இருந்தது, போடுவதற்கு ஆட்களும் இருந்தார்கள். மழை இடம் தரவில்லை. எங்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த உருளை அந்த இடத்த 7 நாட்களுக்கு மட்டும்தான் அனுமதிக்கப்பட்ட காரணத்தால் 7 நாள் அந்த உருளை
இளைஞர்கள்
இப்படிப்பட்ட பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக முன்வந்திருக்கின்றார். இந்த 5-6 ஆண்டு காலமாகவே நான் பார்க்கிறேன், நகராட்சி மன்றங்கள் ஆனாலும் சரி, பஞ்சாயத்துகளானாலும் வாலிபத் தோழர்கள் இளைஞர்கள், படித்தவர்கள், ஆர்வம் உள்ளவர்கள், பொதுமக்களிடத்திலே பழகி நல்ல பயிற்சி பெற்றவர்கள் இப்படிப்பட்ட இடங்களிலே அமர்ந்திருக்கின்றார்கள். இதற்கு முன்னாலேயெல்லாம் இப்படிப்பட்ட இடம் ஏதோ பரம்பரை பாத்தியதை போல் தகப்பனார் இருக்க வேண்டும், அதற்கு பிறகு தனையன் வர வேண்டும், தனையன் இல்லாவிட்டால் மருகன் வர வேண்டும், இல்லையானால் அண்ணன் மகன் வர வேண்டும், அல்லது சம்பந்தி வீட்டார் வர வேண்டும் என்ற ஒரு உபச்சாரத்திற்கேற்ற இடமாக இப்படிப்பட்ட இடங்கள் இருந்து வந்தன. இப்படிப்பட்ட இடங்களிலே இருந்து கொண்டு நல்ல பல காரியங்களை செய்ய முடியாது என்ற காரணத்தினாலே பல பேர் சட்டசபைக்கு போவதுதான் அரசியலிலே வேலை செய்வதற்கு ஏற்றது என்று சட்டசபைக்கும் வருகிறார். அந்த வகையிலே இல்லாமல் நான் உண்மையிலேயே மதிக்கின்றேன், மக்களாட்சி நல்லபடி வெற்றி பெற வேண்டுமானால் ஊராட்சி மன்றங்கள், நகராட்சி மன்றங்கள் இவைகளுக்கு நல்ல அதிகாரங்கள் தரப்பட்டு வருவாய்களுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டு அவைகளிலே ஆற்றல் படைத்தவர்கள், அறிவாற்றல் படைத்தவர்கள், பொது தொண்டு ஆற்றக்கூடியவர்கள் அந்த இடத்துல அமர்ந்திருந்து நல்ல தொண்டாற்றினால் சட்டமன்றத்தில் இருப்பவர்களுக்கு கூட வேலை மிக குறைவாக இருக்கும். நம்முடைய நாட்டு சட்டசபை நடவடிக்கைகளையும் 2 நண்பர் தாமோதரன் அவர்களுக்கு நன்றாக தெரியும் என்று நான் கருதுகிறேன். ஆங்கில நாட்டு பாராளுமன்ற நடவடிக்கையையும் நான் படித்து பார்த்தால் நம்முடைய சட்டசபையிலே எதை எதை பேச வேண்டி நேரிடுகிறது, அந்த பாராளுமன்றத்திலே பிரிட்டனிலே என்னென்ன பேசுகிறார்கள் என்ற ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் நம்முடைய சட்டசபையே ஒரு பெரிய முனிசிபாலிட்டியாக இருப்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். தலைவர் அவர்களே, நாங்கள் சட்டசபையில் எங்களுக்கு எப்பொழுது அணுகலை கூட ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறீர்கள் என்பதை பற்றி வாதாடுவதை விட எங்களோட ஒரு ஏரிக்கரைக்கு எப்போது நீங்கள் பலமாக கரை போடப் போகிறீர்கள் என்று கேட்கிற காரியத்திலேதான் அதிகமாக ஈடுபட்டிருக்கின்றோம். எப்படி 2 ஆறுகளை இணைக்கப் போகிறீர்கள் என்று கேட்க வேண்டிய இடத்தில் நாங்கள் மதை அதிகப்படுத்தி வாய்க்காலை எப்படி ஆழப்படுத்தப் போகிறீர்கள் என்று பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். எப்படி உள்நாட்டு வியாபாரத்தை பெருக்கி வெளிநாட்டு மார்க்கெட்டுகளை பிடிக்கலாம் என்பதை பற்றி பேச வேண்டிய சட்டமன்றத்தில் எப்போது ரேஷன் கடை திறக்கப் போகிறீர்கள், வயலாக எப்போது சோறு போடப் போகிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆகையினால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நாங்கள் அங்கே செய்து கொண்டிருப்பதால் அங்கே இருக்கிற செய்ய வேண்டிய காரியத்தை டெல்லியில் இருக்கிறவர்கள் செய்கிறார்கள், டெல்லியில் இருக்கிற செய்ய வேண்டிய காரியத்தை வாஷிங்டனோ, நியூயார்க்கோ, லண்டனோ, பெர்லினோ, மாஸ்கோவோ, பீக்கிங்கோ ஏதோ ஒரு நாடு செய்து கொண்டிருப்பதாக ஒரு சபலம் நாட்டிலே உலாவிக் கொண்டிருக்கின்றன. ஆகினாலே அந்தந்த இடத்த அதிகாரம் அந்தந்த இடத்திலே பரவலாக்கப்பட்டால்தான் இந்த நாட்டு ஆட்சி முறையிலே ஒரு நல்ல மறுமலர்ச்சி ஏற்பட்டு இந்த நாட்டு நகராட்சி மன்றங்கள் மிக நல்ல நிலைக்கு வர முடியும். அதில் கடலூரை பொறுத்தவரையில் பக்கத்திலே நமக்கு எல்லாம் அதிக நம்பிக்கை தந்து கொண்டிருக்கின்ற நெய்வேலிக்கு அருகாமையிலே இருக்கின்ற இந்த கடலூர் நல்லதொரு துறைமுக பட்டணமாக வளர்ந்து சென்னை பட்டணத்தை விட சென்னை பட்டணத்தைப் போலவே மிகச்சிறந்த துறைமுக பட்டணமாக விளங்கி இங்கே எல்லா இடத்திலே பார்த்தாலும் மக்கள் சுறுசுறுப்பாக நல்ல நல்ல தொழிலிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கடலூரை சுற்றிலும் அமைந்திருக்கின்றன. கடலூரை சுற்றிலும் அமைந்திருக்கின்ற அந்த நல்ல வாய்ப்புகளை தக்க விதத்திலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் தாங்கள் தங்களுடைய பத்திரத்திலே குறிப்பிட்டிருக்கின்றபடி பிரதேச வேற்றுமைகள், ரீஜியனல் டிஸ்பாரிட்டிஸ் நீக்கப்பட வேண்டும் என்ற கருத்து இன்று எத்தனை ஓரளவுக்கு ஒப்புக்கொள்ளப்பட்டிருப்பது நடைமுறைக்கு அதிலே பரிகாரம் நமக்கு கிடைக்க வேண்டும். நகராட்சி மன்ற தலைவர் அவர்களே, நான் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுவேன், ரீஜியனல் டிஸ்பாரிட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த நாகரீக பாஷையைத்தான் ஒளிவு மறைவு இல்லாமல் தாவரம் தெரிந்து கொள்ளத்தக்க வகையில் நாங்கள் வடக்கு தெற்கு என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி பேசுவது அரசியலுக்கு அவ்வளவு உகந்ததில்லை என்ற காரணத்தாலே நல்ல மேல்நிலையிலே உள்ளவர்கள் அதை ரீஜியனல் டிஸ்பாரிட்டி என்கிறார்கள்.
அதில் அதிக ஆச்சரியப்படுவதற்கு ஏனென்றால் சில வீடுகளில் கணவன்மார்கள் தன்னுடைய மனைவியை பெயரிட்டு கூப்பிடாமல் மகனை கூப்பிட்டு உன்னுடைய தாயாரை கூப்பிடு என்று சொல்வதைப் போல் வடக்கு தெற்கு என்று பேசாமல் ரீஜியனல் டிஸ்பாரிட்டி என்று தாயாரை கூப்பிடுகிறார். எந்த வகையிலே கூப்பிட்டாலும் இந்த பேருமை ஒப்புக்கொள்ளப்பட்டிருப்பது உண்மையிலேயே ஒரு கட்சிக்கு வெற்றி என்பதை விட ஒரு நாட்டு மக்களுக்கு நல் வாய்ப்பு என்ற விதத்திலே நான் அதனை வரவேற்கிறேன். அந்த வகையில் நல்ல தொழில் வளம் பெருகி கடலோரம் அவருடைய சுற்றுவட்டாரமும் நல்லபடி தொழில் சிறந்து இங்கே இருக்கிற மக்கள் நல்ல தங்களுடைய தொழில் திறமையினாலே செல்வத்தை ஈட்டிய செல்வம் நாட்டுக்கு பயன்படுத்தக்க வகையிலே அவர்கள் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்ற என்னுடைய நல்லெண்ணத்தை விருப்பத்தையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வரவேற்பு பத்திரத்தில் குறிப்பிட்டிருக்கின்றபடி நகராட்சி மன்றங்களுக்கு தரப்பட வேண்டிய அதிகாரங்களை பற்றிய விவாதங்கள் சட்டமன்றத்தில் பேசப்படுகின்ற நேரத்தில் நிச்சயமாக நான் அவைகளை எடுத்து பேசி நகராட்சி மன்றங்களுக்கு அதிகப்பட வேண்டும் என்ற கொள்கையை வலியுறுத்துவேன், அதற்காக வாதாடுவேன் என்று சொல்லி நகராட்சி மன்ற தலைவருக்கும் துணைத் தலைவருக்கும் உறுப்பினர்களுக்கும் ஊர் பெரியவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெற்று செல்கின்றேன்.
ஒரு நள்ளிரவில் பரமசிவன் அமெரிக்காக்காரனுடைய கனவன் எல்லாம் தோன்றி இத்தனை நாள் நீங்கள் இயேசு பக்தர்களாக இருந்தீர்கள், அதை விட்டுவிடுங்கள், இனி கைவேநாதன் பக்தர்களாக மாறுங்கள் என்று சைவர்களாக்க போயிருக்கிறார். அவர்களெல்லாம் பொழுது விடுத்தவுடனே சைவர்களாகி விட்டால் பூசிக்குள்ள விபூதி இருக்காது, கற்றுக்குள்ள ருத்ராட்சம் இருக்காது, இது ரெண்டு அவர்களுக்கு தெரியாது. உடனே எங்களுக்குத்தான் ஆண்டவர் கொடுப்பார்கள், கப்பல் கப்பலாக விபூதி, கப்பல் கப்பலாக ருத்ராட்சம் நாங்கள் அனுப்ப போகிறோம் என்றால் நான் ஒத்துக்கொள்கிறேன். அதை செய்யுங்கள். கிருபானந்த வாரியரை இங்கேயே பேசிக் கொண்டிருப்பதற்கு பதிலாக அமெரிக்காவுக்கு அனுப்பி சைவ பிரச்சாரம் செய்ய சொல்லி ஒரு 5 லட்சம் கிறிஸ்துவர்களை சைவர்கள் ஆக்குங்கள். விபூதி ருத்ராட்சமாவது விற்கும், தேவார திருவாசகமாவது விற்கும். இதை விட்டுவிட்டு நான் இதை விற்க போகிறேன் அதை விற்க போகிறேன் என்று சொன்னால் கணக்கு காட்டுங்களேன். நான் கேட்டால்தான் கோபம் வருகிறது. காங்கிரசிலே மந்திரியாக இருந்து அதற்கு பிறகு லெப்டினன்ட் கவர்னராக இருந்து இப்பொழுது ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிற கே சந்தானம் என்பவர் 3 மாதத்திற்கு முன்னாலே பத்திரிகையிலே எழுதினார், இந்து பத்திரிகை, சர்க்காருடைய துறையிலே போடப்பட்டிருக்கிற மூலதனத்தில் நடக்கும் தொழில்களுக்கு சரியான வரவு செலவு கணக்கு இதுவரையிலே தரவில்லை. யார் சொன்னது? அண்ணாத்துறை சொன்னால் அவர் அக்கிரமக்காரர். டாக்டர் கிருஷ்ணசாமி சொன்னால் அந்த ஆளுக்கு நாக்கில தமிழே வராது, தள்ளிவிடலாம். ஆனால் சொன்னவர் கே சந்தானம், காங்கிரஸ்ல இருந்தவர். இன்னும் சொல்ல போனால் நேருவும் அவரும் ஒரே அறையிலே ஜெயிலில் இருந்தார், அம்பாலாவது. அப்படிப்பட்ட சந்தானம் சொல்லுகிறார், பொதுமக்களுடைய பணத்தை எடுத்து சர்க்கார் தொழிலிலே மூலதனமாக்கினீர்கள், அதனுடைய வரவு செலவு கணக்கை இதுவரையிலே காட்டவில்லை, அது நியாயமல்லவே என்று கேட்கிறார். எங்கே காட்டினீர்கள்? ஆகையினால் நான் மறுபடியும் அந்த கேள்வியை கேட்கிறேன், 5000 கோடி ரூபாய் கடனை திருப்பி கட்டத்தக்க வகையில் நாம் வழி ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை மறுபடியும் ஆட்சி பொறுப்பில் ஏற்றினால் இன்னும் இந்த நாட்டை கடன்கார நாடாக திருப்பி கட்ட முடியாத நிலையை ஏற்படுத்தி இந்த நாட்டை வெளிநாட்டார்களுக்கு வேட்டைக்காடு ஆக்கி விடுவார்களே தவிர இந்த நாட்டுக்கு விடுதலை கிடைக்காது, விமோசனம் கிடைக்காது என்று நான் திட்டவட்டமாக சொல்லுகிறேன். இதற்கும் பதிலில் இதையும் விட்டு விடுங்கள், ஐயா வரி அதிகம் போடுகிறீர்கள், அப்படி போடாதீர்கள். இதற்கு 2 பதில் சொல்லியிருக்கலாமே. வரி ஒன்று அதிகம் போடவில்லை என்றாவது பதில் சொல்லலாம், அல்லது இனிமேல் விட போடவில்லை என்றாவது சொல்லலாம். 2ல ஏதாவது சொன்னார்களா? ஆமா, வரி அதிகம்தான் போடுகிறோம் என்று ஒரு மந்திரியும் மந்திரி பக்தவத்தனம் அண்ணாத்திரை சொல்லுகிறார் என்பதற்காக நான் அதை மறைக்க தயாராக இல்லை. வருஷத்துக்கு 7 கோடி ரூபாய் புதிதாக வரி போடத்தான் போகிறோம் என்று பக்தவத்தனமே பேசுகிறாரே, அந்த 7 கோடி ரூபாய் வரி யார் தலையிலே விழும் என்று நான் கேட்கிறேன். இந்த 7 கோடி ரூபாய் வரி பணக்காரருக்கா ஏழைக்கா என்று நான் கேட்கிறேன். இதை கேட்டால் பக்தவத்தனம் அவர்கள் ரொம்ப அதிசயமாக இருக்கிறதே, பணக்கார வரி ஏழை வரி 2 வரி உண்டா என்கிறார். ஏன் இல்லை? நான் கூட்டத்திற்கு கூட்ட சொல்லுகிறேனே, தெய்வத்திலேயே இருக்கிறது பணக்கார தெய்வம் ஏழை தெய்வம். காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாளும் இந்த பக்கத்தில் இருக்கிற ஏகாம்பரநாதரும் பணக்கார சாமிகள். வரதராஜ பெருமாள் பிரம்மோட்சத்துக்கு கிளம்பினால் 100 அதிர்வேட்டு விடுவார்கள். பக்கத்திலேயே புண்ணியகோட்டீஸ்வரர் கோயில் இருக்கிறது, அந்த சாமி வெளியே வந்தால் 3 தீவட்டி வரும், அதில் 2 அணைந்து போகும், ஒன்று ஊதி ஊதி விட வேண்டும். வேண்டும் என்றால் பாருங்கள், இது எனக்கு ஏன் அவ்வளவு தெரியும் என்றால், எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலே முன்னால் இருந்த முத்துகிருஷ்ண முதலியார் தான் அங்கே மாதா மாத உற்சவம் நடத்துவார். நான் சின்ன பையனாக இருக்கிறவர்கள் என்னை கூட அழைத்துக் கொண்டு போவார்கள், சுண்டல் எல்லாம் கூட கொடுப்பார்கள். அந்த சுண்டலை கொடுக்க போகிற நேரத்தில் ஒரு தீவிட்டு அணைந்து விடும். அந்த கவனத்திலே சொல்லுகிறேன், விவரம் தெரியாம சொல்லவில்லை. உடனே பக்கத்தில் இருக்கிற பையன் என்னுடைய கைக்கு மேல அவன் கையை வைப்பான், எனக்கு என்று போட்ட சுண்டல் அவன் கைக்கு போய்விடும். இந்த அனுபவத்தாலே சொல்லுகிறேன், சாமியிலேயே பணக்கார சாமி இருக்கிறது, ஏழை சாமி இருக்கிறது, அதே போல வரியிலேயும் இருக்கிறது, நவரத்தனம் இருக்கிறது, முத்து கோமேதகம் வைரம் வைடூரியம் இப்படிப்பட்டவைகள். இந்த நவரத்தனத்துக்கு வரி போட்டால் பணக்கார வரி, நவதானியத்துக்கு வரி போட்டால் ஏழை வரி, கிருஷ்ணாயனுக்கு வரி போட்டால் ஏழை வரி, பன்னீருக்கு வரி போட்டால் பணக்கார வரி, முந்திரி பருப்புக்கு வரி போட்டால் பணக்கார வரி, கொச்சக்கோட்டைக்கு வரி போட்டால் ஏழை வரி. இன்னும் என்ன சொல்ல, இது போதாதா? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு போதாதா? மொத்த சோறுமா கொட்ட வேண்டும்? எடுத்து எடுத்து நீங்கள் நதிக்கு பாருங்க. ஆக ஏழை வரி பணக்கார வரி என்பதை நண்பர் மோகனம் பேசுகிற பொழுது உங்களுக்கு ஆங்கிலத்தில் சொன்னார்கள், டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ், நேர்முகமான வரி, மறைமுகமான வரி என்று ரெண்டு உண்டு. நேர்முகமான வரி என்பது மோகனத்தை பார்த்து 50 ரூபாயை கட்டு கேட்டு வாங்குவது. மறைமுகமான வரி என்பது மோகனம் போய் கடையில் வாங்கிற சிகரெட்டின் பேரில் போட்டு இவருக்கே தெரியாமல் இவரிடத்துல வரி வாங்குவது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், நேர்முகமான வரி கொசு கடிப்பதை போல், அது தட்டினால் கையில் ஆகப்பட்டு விடும். மறைமுகமான வரி என்பது மூட்டை பூச்சியை போல், அது சட்டைக்குள்ளே ஒட்டிக்கொண்டு கடிக்கும். எங்கே எங்கே என்று தேடுவோம், இது இங்கே கடித்து விட்டு மறுபடியும் இந்த பக்கத்தில் வரும், இங்கே தொட்டால் இந்த இடத்துல இருக்கும், இப்படி இருக்கும். மறைமுக வரி மூட்டை பூச்சி, நேர்முக வரி கொசு. வைத்துக் கொள்ளுங்களேன், இனிமே பெண்களை பற்றியே பேசுவதாலே காங்கிரஸ்கார் ரொம்ப கஷ்டம் என்றார்கள். கொஞ்சம் மூட்டை பூச்சி கொசு கதையைத்தான் கேளு, அந்த கதை வேண்டுமானால் இதையாவது கேட்டு தொலையும். ஆகினால் நேர்முக வரி என்பது கொசு கடிக்கு சமானம், மறைமுக வரி என்பது மூட்டை பூச்சி கடிக்கு சமானம். அப்படிப்பட்ட வகையிலே மறைமுக வரி கூடாது என்பது எங்களுடைய திட்டம். இதற்காக பதில் கிடைத்ததா என்பதை இதுவரையிலே நீங்கள் பார்த்தீர்கள், கிடைக்கவில்லை. இனியாக தருகிறார்களா என்பதை அருள் கூர்ந்து நீங்கள் பார்த்து, இந்த 15 வருட ஆட்சியில் விலைவாசி ஏற்றத்தை தடுக்கவில்லை என்பது மட்டுமல்ல, இவர்களே விலைவாசி ஏற காரணமாக இருந்தார்கள். எப்படி என்று என்னை கேட்டால், ஒரு 5000 ரூபாய் ஒருவர் முதல் வைத்துக் கொண்டால் 30000 ரூபாய்க்கு நெல் பிடிக்கலாம். இது சகாதேவனுக்கு தெரியும், ஒரு நெல் பிடிக்கிறவர் அல்ல, நெல் வாங்குகிறவருக்கு நெல்லை பிடித்துக் கொடுக்கிறவர். 5000 ரூபாய் முதல் இருந்தால் 5000 ரூபாய்க்கு நெல்லை வாங்குவது. உடனே அது ஒரு பேங்கில ஈடு காட்டினால் அதிலே ஒரு திட்டம் 4000 ரூபாய் கடன் கொடுக்கிறான், அந்த 4000 ரூபாய்க்கு மறுபடியும் நெல் வாங்குவது. அதை கொண்டு போய் இன்னொரு பேங்கில வைத்தால் 3000 ரூபாய் கடன் கொடுக்கிறான், அந்த 3000 ரூபாய்க்கு மறுபடியும் நெல் பிடிப்பது, அதுக்கு 2000 ரூபாய் கடன் கொடுக்கிறான், அதை மறுபடியும் பேங்கில வைப்பது 1000 ரூபாய் கடன் கொடுக்கிறான். இப்படியே 5000 ரூபாயில் கொஞ்சம் சாமர்த்தியசாலியாக இருந்து பேங்க் மேனேஜரும் நமக்கு வேண்டியவராக இருந்தால் 30000 ரூபாய் நெல் பிடிக்கலாம். அதனால் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் பேங்குகளை தேசியமயமாக்க வேண்டும், தனிப்பட்ட முதலாளிகளிடத்திலே அந்த பேங்குகள் இருக்கக்கூடாது என்று சொன்னது. பாரியா அண்ணாத்துறைக்கு இதை விட்டா அதை விட்டா பேங்க் பேரில் பாயறான் என்றார்கள். எனக்கு பேங்குக்கு விரோதம், எனக்கு பேங்குக்கு சம்பந்தமே இல்லை, எனக்கு டெபாசிட்டும் கிடையாது, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டும் கிடையாது, தலைமை கழகத்தினுடைய அக்கௌண்ட் தான் இருக்குமே தவிர எனக்கு என்ன தொழில் பேங்கில போட்டு வைக்க. புதிதாக வருகிற பேங்க் மேனேஜர்கள் எல்லாம் கூட என்னை வந்து பார்ப்பது, இந்த ஊர்ல ரொம்ப பெரிய ஆள் சொல்றாங்களே, பணம் இருக்கும் போல இருக்கிறது என்று சொல்வார்கள். நம்ம பேங்கிலேயே நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், விவ விடலாமா? ஆகட்டுக்கு பரவாயில்ல பாருங்க, இவ்வளவுதான் நமக்கு பேங்குக்கு சம்பந்தமே தவிர வேற நமக்கு பேங்குக்கு ஒரு சம்பந்தம் கிடையாது. ஆகினால் பேங்கின் பேரிலே எனக்கு விரோதம் இல்லை, ஆனால் பேங்குகளின் மூலமாகத்தான் ஒரே ஆள் சரக்குகளை முடக்கி விலை ஏற்ற முடிகிறது. இது தெரியாதா சர்க்காருக்கு? எங்கெங்க சரக்கு இருக்கிறது என்பதா தெரியாது? யாருக்கு தெரியாத வித்தை அது? ஒரு ஏழை தன்னுடைய செவரி இடிந்து விட்டால் அது கட்டுவதற்கு ஒரு மூட்டை சிமிட்டி கழுகிறான், கிடைக்கவில்லை. ஒருவர் சிறுவா கொட்டையை கட்ட வேண்டும் என்றால் தன்னாக சிமிட்டி கிடைக்கிறதே, எப்படி கிடைக்கிறது? ஒரு ஏழை தன்னுடைய நிலத்துக்கு நாலுபடி உப்பு கேட்கிறார் உரம், அவருக்கு கிடைக்கவில்லை. ஒரு பணக்காரனுடைய கொட்டையை திறந்தால் 60 மூட்டை 70 மூட்டை அடுக்கி வைத்திருக்கிறது எப்படி போயிட்டு? இது கண்டுபிடிக்கவா முடியாது? இது கண்டுபிடிக்கவா போலீஸுக்கு திறமை இல்லை? எத்தையே கண்டுபிடிக்கிறார்கள். இப்பொழுது கேளுங்கள், இப்பொழுது இருக்கிற சர்க்காரை அண்ணாத்துறை நேற்றைய தினம் யாரார் இடத்துல டெலிபோன பேசினார் என்று கேளுங்கள், ரெக்கார்டு இருக்கிறதே. நான் டெலிபோனை எடுக்க வேண்டியதுதான் பாக்கி. சென்னை பட்டணத்தில் பேசுகிறேன் என்றால் அந்த டெலிபோன் ஆபீஸிலே உட்கார்ந்து அதை அப்படியே இன்னொரு கம்பி மாட்டி காதிலே வைத்து கேட்கிறார்களே, ஆறு இடத்துல பேசுகிறான் என்று. கார்டுக்கு கவர் வந்தால் அதை அப்படியே பிரித்து படித்து முக்கியமான கடிதங்களை போட்டோ எடுத்துக்கொண்டு மறுபடியும் ஒட்டி அல்லவா அனுப்புகிறார்கள். தபாலையராக இருக்கிறவர்கள் அந்த விவரம் எனக்கு தெரியட்டே என்பதற்காக சில பேர் அதை தாறுமாறாக ஒட்டி அனுப்புகிறார்கள். இதில் தெரிந்து கொள்ளேன். ஆகையினால் என்னை ஆராய்வதற்கு என்னுடைய நடவடிக்கை தெரிந்து கொள்வதற்கு இவ்வளவு திறமைப்படுத்த சர்க்காருக்கு கள்ளவார்க்கானையா கண்டுபிடிக்க முடியாது. நேரு பண்டிதர் என்ன சொன்னார்? என்னுடைய ஆட்சி ஏற்பட்டால் கள்ளவார்க்கானை பிடித்து விளக்கு கம்பத்திலே மாட்டி தூங்க விடுவேன். என்ன பார்க்கிற விளக்கு கம்பத்தில்? நேருவை பார்த்து எனக்கு ஓட்டு போடுங்கள் அந்த போர்டு இருக்கிற விளக்கு கம்பத்தில். கள்ளவார்க்கானா தூங்குகிறான்? ஒரு கள்ளவார்க்கட்காரன் தொங்க பார்த்தீர்களா? பாகிஸ்தானத்திலே கள்ளவார்க்கட் நடத்தினான். அயூப்கான் உடனே அவரை பிடித்து 12 வருடம் ஜெயில் என்றான். இன்னொருவன் தொடர்ந்து கள்ளவார்க்கட் நடத்தினான் என்று தெரிந்தவுடன் அவனை பின்புறமாக கழுதி என்பதை உட்கார வைத்து 2 போலீஸ்காரர்களை துணைக்கு அனுப்பி ஊர் பூரா கழுதி சவாரி செய்ய சொன்னான். இங்க என்ன இருக்கிறது கள்ளவார்க்கட்காரனுக்கு? மேனேஜர் போய் கோர்ட்டுக்கு நிற்கிறான். கள்ளவார்க்கட் மட்டுமல்ல, நம்முடைய ஊரில் ஒரு வியாபாரி எண்ணெய் கலந்து விட்டிருக்கிறார். வழக்கு என்ன முடியவில்லை, ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கிறது. இதில் எண்ணெய் கலப்படம் என்று தெரிந்தவுடன் முதலாளியா வருகிறார், குமாஸ்தா போகிறார். நீ யாரு? நான் இந்த கடையில் குமாஸ்தா. எதுக்கு வந்த? இந்த கேஸுக்காக வந்தேன். எண்ணெயில் கலந்து உண்மையா? ஆமாங்க. 50 ரூபா அபராதம் கட்டுறனுக்கு. அவனா கலந்தான்? கலந்ததில் அவனுக்கா லாபம்? கலக்க சொன்னது வேற ஆள், லாபம் அடைந்தது வேற ஆள். இங்க வந்து பணத்தை கட்டி விட்டு போகிறவன் கடையில வயிற்றுப்பாட்டுக்காக வேலைக்கு இருக்கிறவன். இப்படிப்பட்டவர்களெல்லாம் இழுத்து கொண்டு வரப்பட்டார்களா? இந்த திறமை இந்த சர்க்காருக்கு 15 வருடத்திலே ஏன் ஏற்படவில்லை? 10 கள்ளவார்க்கட்காரன் கையுபிடிவாக பிடிபட்டிருந்தால் சரக்குகளை உள்ளே வைத்திருப்பார்களா? இதை கேட்டால் பக்தவத்தன் சொல்லுகிறான், இது மக்களாக பார்த்துத்தான் இந்த காரியத்தை நடத்த வேண்டும். 2 வகையில் இருக்கிறது. ஒன்று, எந்த சாமான வாங்காதீர்கள், அப்பொழுது கள்ள மார்க்கெட்டும் இல்லை வெள்ளை மார்க்கெட்டும் இல்லை. அது ஒன்று. இன்னும் ஒன்று, அதை எண்ணித்தான் மந்திரி சொல்லுகிறாரா என்னவோ, அவன் தான் அந்நியாயவர் என்று தெரிகிறது, புகுந்து கொள்ளை அடிப்பது தானே என்று மந்திரி தூண்டுகிறார் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். மக்களாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? அந்நியாயவரை தான் விற்குது, கள்ள மார்க்கெட்டு தான் நடக்குது, நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம், நீ பார்த்துக்க. என்ன அர்த்தம் அதற்கு? மக்களை தூண்டி விடுகிறார், போய் நீ கொள்ளை அடி, கள்ளவார்க்க சரக்கு இருந்தால் உள்ளே புகுந்து வெளியே கொண்டு வா என்று சொல்லுகிறார். தேர்தல் முடியட்டு வந்திருக்கிறேன். மந்திரிகளுடைய அந்த வார்த்தை வைத்துக் கொண்டு எங்களுடைய தொண்டர்கள் கள்ளவார்க்க சரக்கை கண்டுபிடித்து வெளியே வந்து இது பக்தவத்தலத்தோடு உபதேசப்படி நடந்தது என்று ஹைகோர்ட் வரையிலே போகிறேன். ஊரில் இருக்கிற மக்களிலே 160 பேர் படிக்காதவர்கள் என்ற ஒரே தைரியத்தில் கள்ளவார்க்கட் நடக்கிறது என்றால் அதை அடக்குகின்ற அதிகாரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் மக்களே பார்த்துக் கொள்ளட்டும் என்றால் சொல்வது, பசிக்கிறது என்றால் வயிற்றை இறுக்கி கட்டுங்கள். இதெல்லாம் மந்திரி சொல்லுகிற உபதேசம். குழந்தை குட்டிகள் அதிகம் ஐயா, பள்ளிக்கூடம் கட்டுங்கள் என்றால் பள்ளிக்கூடம் கட்ட நேரமாகும், நீ குழந்தை பெறுவதை குறைத்துக் கொள். எதை நீ எத்தனை விட்டு வைத்திருக்கிறாய்? எந்த வகையிலே இந்த நாட்டை பரிபாலிப்பதற்கேற்ற திராணி ஒரு இடத்துல இருந்திருக்கிறா காட்டியிருக்கிறாய்? ஆகையினால் தான் போதனம் பேசுகிற பொழுது சொன்னார், மறுபடியும் ஓட்டு கேட்கத்தக்க விதத்தில் இவர்கள் ஆட்சியை நடத்தவில்லை. இதை யோசித்து பார்த்து பிப்ரவரி 24 நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். இதை சொல்லி சொல்லி நான் தான் அழுத்து போகிறேனே தவிர ஒரு மந்திரியாகிலும் இதை பற்றி இவ்வளவு சொல்லுகிறானே என்று அவர்களுக்கு பதில் அளிக்க வேண்டும் என்ற பொறுப்பு வந்ததா என்றால் இல்லை. ஏன் வரவில்லை? சட்டியில் இருந்தால் அல்லவா அகப்பையில வரும். சில வேளையிலே மூன்றாவது பந்தி போய் சாப்பிட்டால் தெரியும். காங்கிரஸ் காரருக்கு அந்த கதை பிடிக்கும் என்று கருதுகிறேன். மூன்றாவது பந்தியில உட்கார்ந்தால் தட்டு பெரிதாக இருக்கும். பரிவாரிகளால் கையை போடுகிற பொழுது ஐந்து விரலை அகல நீட்டி போடுவான். நாம் கூட எண்ணுக்குள்ள ரொம்ப வந்து ஏழையில விழுமன். அப்படி போடுகிறவன் அப்படி போகும், வருகிறவன் மூணு கை வரும், விழுகிறவன் ரெண்டு விரல் வரும். தலை இலையில ரெண்டு துண்டு இருக்கும். அதே விதத்திலேதான் காரியம் நடந்திருக்கிறதே தவிர அவர்களுக்கு பதில் இருந்திருக்குமானால் அந்த பதிலை இதுவரையிலா தராமல் இருப்பார்கள். 1200 கோடி ரூபாயை பாழாக்கி 5000 கோடி ரூபாய் கடன் வாங்கி 1000 கோடி ரூபாய் டெல்லியை வரி போட்டு 98 கோடி ரூபாய் போன வருடத்திலே சென்னை ராஜ்யத்துக்கு வருமானம் கிடைத்து இவ்வளவுக்கு பிறகு 6 கோடி மக்கள் நாள் ஒன்றுக்கு 5 அணா சம்பாதிக்கிறார்கள். 4 கோடி மக்கள் நாள் ஒன்றுக்கு 4 அணா சம்பாதிக்கிறார்கள். 2 கோடி மக்கள் நாள் ஒன்றுக்கு 2 அணா சம்பாதிக்கிறார்கள். என் கணக்கா இது? பத்மா பிரசலா போட்டோம். சர்க்காருடைய அத்தியகத்தில் போட்டு கொடுக்கப்பட்ட கணக்கிலிருந்து இது தரப்பட்டது. தப்பு கணக்கு என்றால் வழக்கு போடு, சரியான கணக்கு என்றால் இதற்கு காரணம் காட்டு. 5000 கோடி ரூபாய் கடன் வாங்கி நீ தொழிலே போட்டு மக்களுக்கு செல்வம் கிடைத்திருந்தால் இப்படியா இருப்பார்கள்? நேருவே சொன்னாரே, 2-5 ஆண்டு திட்டம் வெற்றிகரமாக நடந்தது, செல்வம் பெருகிற்று, ஆனால் பெருகிய செல்வம் எங்கே போயிருக்கிறது தெரியவில்லை. நேருடைய வாக்கியம் இது, வெறும் வாக்கியம் அல்ல. அதை கண்டுபிடிக்க சொல்லி ஒரு கமிட்டியை போட்டிருக்கிறார். ஆடு மாடு மேய்த்துக் கொண்டு வருகிறவர்கள் ஆடுகளை பட்டியலே கொண்டுவதற்கு அடைப்பதற்கு முன்னாலே தான் குட்டி ஆடு, நொண்டி ஆடு, மொண்டி ஆடு இதெல்லாம் தேடி பிடித்துக் கொண்டு வருவார்கள். பட்டியலே வந்து அடைத்து விட்டு எண்ணி பார்க்க மாட்டார்கள். பட்டிக்கு வருவதற்கு முன்னாலேயே அந்த ஆடு கவுடு ஆடு, அது அந்த கோழியிலே இருக்கும், இது குட்டி ஆடு சீக்கிரம் வராது, அது நொண்டி ஆடு, அது எங்காவது வேலி ஓரத்திலே விழுந்திருக்கும் என்று கண்டுபிடித்து கொண்டு வந்து பட்டியலை அடைப்பார். பட்டியலை அடைத்த பிறகு ஆட்டு கணக்கு பார்த்தால் பிரயோஜனம் இல்லை. அதே போல 2-5 ஆண்டு திட்டங்களை போட்டு நடத்துகிற நேரத்தில் அல்லவா இவர் பார்த்திருக்க வேண்டும் வளர்கிற செல்வம் எங்கே போயிட்டு என்று. இப்பொழுது பட்டியை திறந்து கேட்கிறார், எங்கேயா அந்த கருப்பாட்டை காணும், அந்த குட்டி ஆடு கூட காணமே, அந்த நொண்டி ஆடு காணமே, போய் தேடி கொண்டு வா என்று சொல்வதை போல் இப்பொழுதான் கமிட்டி போடுவது. ஆற்காட்டில குதிரை வண்டியோட குதிரை பறிபோன பிறகு ராணிப்பேட்டை கூடினா ஒரு பூட்டுவாங்க. ஏன் என்று கேட்டதற்கு கொட்டையை பூட்டப் போகிறேன், குதிரை பறி போய்விட்டது, கொட்டையை பூட்டுகிறார் என்பதை போல் 2-5 ஆண்டு திட்டங்கள் நடந்த பொழுது அல்லவா அதிலே வருகிற செல்வம் எங்கே போகிறது என்று பார்த்திருக்க வேண்டும். இப்பொழுது கேட்கிறார், அது எங்கே போயிற்று என்று பார்க்கலாம். நேரு மட்டுமல்ல, போன வாரத்தில் காமராஜரே சொன்னார், சென்னையில சேரிகள் பக்கத்திலே போய் பார்த்து விட்டு வந்து பொதுக்கூட்டத்திலேயே பேசி பத்திரிகையில வந்திருக்கிறது, காங்கிரஸ் பத்திரிகையிலே வந்திருக்கிறது. ஏழை மக்கள் வாழ்கின்ற இடத்திற்கு போனேன், அங்கு என்ன கண்டேன் என்றால் ஒடிந்து போன கட்டில், கிழிந்து போன துணி, தேய்ந்து போன விளக்குமாறு. இல்லைனவோ படம் போடுகிறார்களே காங்கிரஸ் நண்பர்கள், இதெல்லாம் போட்டால் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும், வேண்டாம் என்று விட்டு வைக்கிறேன். காமராஜர் கண்டவை என்று போட்டு தேய்ந்து போன துடப்பக்கொட்டை போடுவதென்றால் ரொம்ப நேரம் பிடிக்காது, ரொம்ப சுலபம் கூட, அதற்கு பெரிய எழுதுவரும் கூட தேவையில்லை, 4 கோடு போட்டு தொடப்போம் என்று எழுதினால் போதும். அவர் பார்த்தது அது என்று உங்கள் பத்திரிகையில் தானே வந்தது. 2-5 ஆண்டு திட்டத்திலே 8000 கோடி செலவழித்து ஏழினுடைய வீட்டில் ஒடிந்த கட்டில், கிழிந்த துணி, தேய்ந்த துடைப்பும் இருக்கிறது என்றால் திட்டம் வெற்றி பெற்றது என்றால் பொருள். வெற்றி பெறவில்லை என்கிறோம் நாங்கள். அப்படி வெற்றி பெற்றிருந்தாலும் அது லட்சாதிகாரியை கோடீஸ்வரனாக்கிட்டு, கோடீஸ்வரனை இன்னமும் பெரிய தீவாராக்கிட்டே தவிர ஏழையா வாழ வைத்தது? ஏழையை வாழ வைத்திருந்தால் 6 கோடி பேர் 5 அணா கூலிகளாக இருப்பார்கள். 5 அணா கூலி வாங்குகிறவன் எப்படி சாப்பிடுவான்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒருவேளை ஓட்டலுக்கு போய் பலகார காப்பி சாப்பிட வேண்டும் என்றால் 5 அணா போதான். இந்த 5 அணா வைத்துக் கொண்டவர்கள் என்ன செய்கிறான்? தெருவோரத்தில் இருக்கிற ஆப்ப கடைக்கு போய் 2 அணா கொடுத்து ஆப்ப வாங்கி சாப்பிட்டு விட்டு இன்னொரு பக்கத்தில் இருக்கிற கையில் வைத்துக் கொண்டு இருக்கிறார்களே டீ, அவரிடத்துல 1/2 அணா கொடுத்து டீ வாங்கி குடித்து விட்டு ஒரு 1/2 அணாவுக்கு பீடி வாங்கி அதை பற்ற வைத்துக் கொண்டு படுப்பதற்கு எங்காவது இடம் இருக்கிறா என்று பார்த்து பாதை ஓரத்தில் எங்காவது மிருகம் இருந்தால் அதை விரட்டிவிட்டு இவர் படுத்துக்கொண்டு அந்த பீடியை பிடித்து கொண்டே சினிமா பாட்டை பாடுகிறார். தூது நீ சொல்லி வாராய் கிளியே என்று ஊதிக்கொண்டு ஐந்தடா கூலி அவனுக்கு. அவன் தானே இந்த நாட்டினுடைய தலைமகன், அவன் தானே இந்த நாட்டினுடைய உழைப்பாளி, அவன் தானே இந்த நாட்டினுடைய உண்மையான உழைப்பாளி. அவனுக்கு அஞ்சனா கூலியா, நாலனா கூலி, ரெண்டனா கூலியா இப்படி இருக்கிறது. ஆனால் லாபம் வராமல் இருக்கிறதா என்றால் கூட்டத்துக்கு கூட்ட தங்க வேற முதலியா சொல்லுகிறார். முன்னால் 5000 வந்ததையா இப்ப 30000 சம்பாதிக்கிறார். கேட்கிற காங்கிரஸ் சர்க்காருக்கு இப்படி சொல்லுகிறாரே, எப்படி அந்த லாபம் வந்தது? இவரே இந்த லாபம் வந்ததை சொல்லுகிற பொழுது இன்னும் பணக்காரர்களுக்கு எவ்வளவு லாபம் வந்திருக்கும் என்ற கணக்கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் வர வேண்டும். வாரியார் தங்குவர்கள் 40 ரூபா 30,000 40,000 இப்படி கருவி கொள்ளுகிறார்களே தவிர அவர் ஒருவர் தான், நான் பணக்காரன் தான், எனக்கு லாபம் தான் வருகிறது என்று வெளிப்படையாக சொல்லுகிறார். மற்ற பணக்காரனை கேளுங்கள், என்ன லாபம் வருங்க? என்னங்க லாபம்? முட்டை வித்தா கோடி லாபம் வரும். ஒரு மூட்டை வித்தா கோடி மட்டும்தான் லாபம். இப்படி சொல்லி சம்பாதித்துக் கொண்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த 5000 கோடி கடனை பயன்பட்டது. ஒரே வருடத்தில் கோயம்புத்தூரிலே மில் முதலாளிக்கு கிடைத்த லாபம் சில்லறை எல்லாம் விட்டு விடுகிறேன். கருணாம்பிகா மில்லிலே 116,000 ரூபாய், ராம் நாராயணன் மில்லில் 239,000, ரங்கவிலாஸ் மில்லில் 284,000, லோட்டஸ் மில்லில் 296,000, திரிமூர்த்தி மில்லில் 408,000, பாலசுப்ரமணியா மில்லில் 437,000, இப்படி வரிசையாக வந்து லட்சுமி மில்லில் 71,93,000. இவர்கள் காங்கிரசுக்கு ஓட்டு போட வேண்டும். நீங்களும் நானுமா? அஞ்சனா கூலிக்காரனும் நாலனா கூலிக்காரனும் ரெண்டனா கூலிக்காரனும் படியெடுத்து ரூபா மூணனாக்கு வாங்குகிறவனும் ஈர விறகு வாங்கி கொடுத்து விட்டு திருத்தணியில உட்கார்ந்து கொண்டு இன்னும் ஆகலையா இன்னும் ஆகலையா என்று கேட்டு எப்படி ஆகும் என்ற தம்மையார் சொல்லி சீக்கிரம் என்ன எழுத்து பேசுற சீக்கிரம் போடு என்று நீங்கள் சொல்லி நீ வாங்கி கொண்டு வந்த விறக நீ வந்து பாரு என்ற நம்மா சொல்லி நீங்கள் போய் ஒத்தி போ நான் பார்க்குறேன் பாரு என்று சொல்லி ரெண்டு தடவை ஊதி அந்த புகை உள்ளே போய் கண்ணை அடித்து சே ரொம்ப கஷ்டமா இருக்கு நீயே பார் என்று சொல்லி வந்து உட்காருக்கிறீர்களே, நீங்களெல்லாம் போட வேண்டுமா? இதுல இருக்கிற பங்கஜா, வசந்தா, ராஜலட்சுமி, லட்சுமி இவர்களெல்லாம் போடலாம். மூட்டை தூக்குகிற முத்தம்மாவும் ஆப்பக்கடை வைத்திருக்கிறவர்களும் அன்றாட உழைத்து பிழைக்கின்றவர்களும் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் விலைவாசி ஏறிவிட்டதாலே மகன் சாப்பிட்டால் தாய் சாப்பிடாமல் இருக்கிற குடும்பத்தாரும் இவர்களெல்லாமா போடுவது? எப்படி அவர்கள் ஓட்டுங்க கிடைக்கலாம்? ஆகையினால் தான் இந்த ஆட்சி மக்களை வாழ வைக்கவில்லை என்பதை நான் குறிப்பிட்டேன். நான் வருவதற்கு முன்னாலே என்னுடைய நண்பர் குமார் பேசுகிற பொழுது இந்த ஆட்களோட அடக்குமுறைகளை பற்றி வெகு உருக்கமாக உங்களிடத்தில் சொன்னார்கள். அதிலேயே நான் ஒரு புள்ளி விவரத்தை இன்றைய தினம் சொல்லுகிறேன். இதற்காக பதில் கிடைத்ததா என்று பாருங்கள். இந்த ஆட்சி ஏற்பட்ட 10-12 வருடத்தில் 4,104 பேரை இதுவரையில் சுட்டுக் கொண்டிருக்கிறார். தாய்மார்களுக்கு தெரியும், ஒரு மாட்டினுடைய முதுகில புண் இருந்து அந்த புள்ள ஒரு காக்காயை குத்தினால் கல்லெடுத்து காக்காயை அடிப்போம். இத்தனைக்கும் மாடு நம்மை பார்த்து சொல்லவில்லை எனக்கு வருகிறதே. அவ்வளவு ஈவு இறக்க உள்ள மரம், அவ்வளவு பாவ புண்ணியத்தை கஞ்சுகின்ற சுபாவம், அவ்வளவு தர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் நம்முடைய நாட்டு மக்கள். பசுவனுடைய முதுகில் இருக்கிற புண்ணை காக்கை குத்தினால் கூட நான் பார்த்து ஜெயிக்க மாட்டோம். எதிர் வீட்டுக்காரன் தான் பெற்ற பிள்ளையை 2 அடி இழுத்தடித்தால் இங்கே இருக்கிற தாய் ஓடிப்போய் அந்த குழந்தையை வாங்கி இருப்பில் வைத்துக் கொண்டு பிள்ளையை பெற்றையே தவிர உனக்கு வழக்க தெரியலையே என்று சொல்லிவிட்டு வரக்கூடிய அளவுக்கு இறக்க சுவா உள்ள தாய்மார்கள் உள்ள நாடு. அவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த ஆட்சியில் 4,104 பேரை சுட்டுக் கொண்டார்கள். கள்ள மார்க்கெட் காரணையா? இல்லை. கொள்ளை லாபம் அடித்தவனையா? அல்ல. கொலை செய்தவனையா? அல்ல. அவனையெல்லாம் தூக்கு போட்டார்கள் கொலை செய்தவனை. நான் சொல்லுகிற 4,104 பேர் அவன் உயிரோடு இருக்கிற பொழுது துப்பாக்கியை நீட்டி சுடப்போகிறேன், சாகப் போகிறாய் என்று சொல்லிவிட்டு தூத்துக் கொண்டிருக்கிறார். வெள்ளைக்காரன் காலத்தில் ஏதாவது கூட்டத்தை கலைக்க வேண்டுமானால் அவன் வைத்திருந்த முறை ஷூட்டு ஸ்கேர், பயங்காட்டுவதற்காக சுடு என்பது அவனுடைய முறை. அதனால்தான் காலி தோட்டாவை எடுத்து ஆகாயத்தை பார்த்து சுடுவான். அதிலேயே பாதி பேர் ஓடுவார்கள். மிச்ச பாதி பேர் இருக்கிறார்கள் என்றால் தோட்டா போடாமல் வேறு காலி தோட்டா போட்டு கரையை பார்த்து சுடுவான். அதிலும் கரையாவிட்டால் முழங்காலுக்கு கீழே தான் சுடுவான். முழங்காலுக்கு மேலே குண்டு பாய்ந்திருந்தால் அப்படி சுட்ட அதிகாரி பேரில் வழக்கு போடுவார்கள். இது வெள்ளைக்காரன் காலத்து. இவர்கள் வந்தவுடனே இவர்கள் அந்த உத்தரவை மாற்றி ஷூட்டு ஸ்கேர் என்று இருந்ததை ஷூட்டு கில், சுடு சாகடிக்க மிரட்டார். இதை பாராளுமன்றத்தில் காலஞ்சென்ற கோவிந்த வல்லப பந்தே ஒப்புக்கொண்டிருக்கிறார். நான் பேசுகிற பேச்சு என்ற அர்த்தம் அல்ல. அது மட்டுமல்லாமல் எங்கள் பேரிலே வழக்கு போட்ட நேரத்தில் உயர்தர சென்னையிலே நடைபெற்ற முதல் மாகாண மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் உயர்தர போலீஸ் அதிகாரி அந்த உத்தரவையே எடுத்து சொன்னார். அவ எங்களுக்கு போயிருக்கிற உத்தரவு ஷூட்டு ஸ்கேர் அல்ல, ஷூட்டு கில் என்று சொல்லி இருக்கிறார். அந்த ஆதாரங்களின் பேரில் சொல்லுகிறேன், இந்த ஆட்சி கொலைபாதக ஆட்சி. 4104 பேரை சுட்டுக் கொண்டிருக்கிறது. பசுவனுடைய முதுகிலே புண் இருந்ததை காக்கை குத்தினால் கண்கலங்குகிற நீங்கள் 4104 பேரை சுட்டுக் கொண்ட ஒரு கொலைபாதக ஆட்சியையும் அந்த ஆட்சி நடத்தின கட்சியையும் நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் என்றால் இதயத்தையே எரிந்து போட்டு விட்டீர்களா? தர்ம நியாயமே வேண்டாம் என்று தூக்கி போட்டு விட்டீர்களா? பாவ புண்ணியத்திற்கே நாங்கள் அஞ்ச போவதில்லை என்று சொல்லிவிட்டீர்களா? நான் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் என்னை கூப்பிட்டு 4 வார்த்தை திட்டுங்கள். சக்தி இருந்தால் தனியாக வருகிற பொழுது அடித்து போடுங்கள். 4104 பேரை கொலைபாதக ஒரு ஆட்சி சுட்டுக் கொண்டிருக்கிறது, அதற்கு ஓட்டு கேட்கிறீர்களே. அதை விட இந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகம், மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் வேறு இருக்க முடியுமா என்று கேட்கிறேன். வெள்ளைக்காரனை என்ன சொன்னோம்? ஜாலியன்வாலா படுகொலை. ஜெயன் என்ற வெள்ளைக்காரன் துப்பாக்கியால் சுட்டான் சுட்டுக் கொண்டே இருந்தான். குண்டு தீருகிற வரையில் சுட்டான். நீங்கள் என்ன செய்தீர்கள்? உங்கள் துப்பாக்கியிலிருந்து ரோஜா பூ வந்து விழுகிறது. ஒரு தடவை அந்த குதிரையை இழுத்தவுடனே ஒரு ரோஜா பூ, இன்னொரு தடவை இழுத்தவுடன் 2 ரோஜா பூ வந்தா விழுகிறது. 4104 பேரை சுட்டுக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களில் எத்தனை மகன் இருப்பான்? மகனை இழந்து எத்தனை தாய் தலை தலை என்று அடித்துக் கொண்டால் இருப்பார்கள்? எத்தனை தம்பி இழந்து விட்டு அண்ணன் கதறி இருப்பான்? எத்தனை அப்பனை இழந்து விட்டு மகன் கதறி இருப்பான்? தொட்டு தாலி கட்டிய கணவனை இழந்து விட்டு எத்தனை பெண்கள் தாலியை இழந்து தவித்துக் கொண்டிருப்பார்கள்? இந்த கொலைபாதகத்துக்காக ஓட்டு? இப்படிப்பட்ட ஆட்சியா மறுபடியும் கொண்டு வர வேண்டும்? இல்லை என்கிறார்களா? நாங்கள் சுடவில்லை என்கிறார்களா? கம்யூனிஸ்டுகள் ஜெயிலிலே இருந்த நேரத்தில் சேலம் சிறைச்சாலையில் தப்பித்துக் கொண்டு போவதற்கு கூட மார்க்கம் இல்லாத நிலையில் 20 பேரை சுட்டுக் கொண்டார்களே. அந்த பழிபாவத்துக்கு 4 தலைமுறை இவர்கள் ஆட்சிக்கு வர லாயக்கற்றவர்கள். 4104 பேரை சுட்டுக் கொன்று விட்டு இங்க வந்து நலங்கு பாட்டா பாடுகிறீர்கள். அவனுக்கு என்ன தெரியும், இவனுக்கு என்ன தெரியும், இவர்களுக்கு என்ன சமாதானம் சொல்லுகிறீர்கள்? கணவரை இழந்த மனைவிக்கு என்ன சமாதானம்? மகனை இழந்த தாய்க்கு என்ன சமாதானம்? தம்பி இழந்த அண்ணனுக்கு என்ன சமாதானம்? கதறி கொண்டிருக்கிற 4104 குடும்பங்களுக்கு என்ன சமாதானம் சொல்லுகிறீர்கள்? ரத்தக்கரையோடு இருக்கிறீர்கள், ஈவி இறக்கப்பட்ட மனதோடு மக்களை சுட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இதனால் வெட்ட வழியிலே மட்டும் சொல்லுகிறேன் என்று கருதாதீர்கள். 8 மந்திரிகளை ஒரு சேர உட்கார வைத்துக் கொண்டு சட்டசபையிலே பேசி இருக்கிறேன். ரத்தக்கரை படிந்தது உங்கள் கரம் என்று சொல்லி இருக்கிறேன். எதிர்த்து கேட்ட மந்திரி யார்? இல்லை இல்லை, எங்கள் கையில ரத்தக்கரை இல்லை, பாருங்கா சொன்னார்கள் என்னை கேட்டார். பக்தவத்தலம் முதுகுளத்தூரில் அவ்வளவு கரகம் நடந்ததே, அறிஞர் போனாரா என்ற. அறிஞர் போனாரா இல்லையா அப்புறம் பார்க்கலாம், உங்க காமராஜர் போனாரா என்று. போகவில்லையே காமராஜர், ரதகஜ துரகபதாதியோடு இருக்கிற காமராஜரே அங்கு போக முடியவில்லை என்றால் என்னை அவர் கேட்கிறார்? அண்ணாத்துறை போனாரா? இல்ல, நீங்க செய்ய வேண்டியதற்கெல்லாம் நானா? நானா உங்களுக்கு வக்கீல், நானா உங்களுக்கு டாக்டர், நானா உங்களுக்கு ஸ்வீகாரம். அப்படி என்றால் சொத்தை எழுதி விட்டு விட்டு காஷாயம் கட்டு போனது எல்லாவற்றையும் வீசி எறிந்து விடுங்கள். 5 வருஷம் கொடுத்து பாருங்கள். நடத்த முடியாவிட்டால் முன்னாலே நான் அந்தமான கருப்பை சொன்னேன், நடு பாதையிலே தூக்குவரம் நாட்டி எங்களை தூங்க விடும். மூடுபடி அரிசி போட முடியாது என்று யார் சொல்லுவது? பெரியார் சொல்லுகிறாரா, கடற்கரையில் இருக்கிற மணல் கிடைத்தால்தான் போடலாம். அவர் சுபாவங்களுக்கு தெரியாது, அந்த மணலை கூட போட மாட்டார் அவர். அவரிடத்துல கடற்கரை மணல் எல்லாம் உங்களுக்கு தான் சொந்தம் என்றால் ரூபாய்க்கு 3 படி என்று போட மாட்டார். அது அவரிடத்துல பழைய எனக்கு தெரியும். நான் எம்ஏ படித்து விட்டு அவரிடத்துல எனக்கு என்ன சம்பளம் தெரியுமா? 60 ரூபாய் சம்பளம். இவரிடத்துல நீங்கள் எதை கொடுத்தாலும் அந்த லட்சணத்திலே தான் இருக்கும். ஆனால் காங்கிரஸ்காரர்கள் 3 படி அரிசி போட முடியுமா? ஏன் அதையே பேசுகிறீர்கள்? போடு பார்க்கலாம் என்று சொல்லுங்களேன். போடவில்லை என்றால் டைமே வையுங்கள். 6 மாதம், 1 வருடம், 1 வருடத்துக்குள்ள போடவில்லை என்றால் பயலே உன்னை பிடித்து இப்படி செய்வேன். எழுதுங்கள், கையெழுத்து போடுகிறேன். ஆனால் எழுதுகிறவர் என்னை போல அதிகாரம் படைத்தவராக எழுத வேண்டும். சும்மா எதிர்விட்டு 7 மலை வந்து எழுதினால் பிரயோஜனம். இந்த மந்திரிகள் வந்து எழுத வேண்டும், ஒரு கட்சியுடைய தலைவர் வந்து எழுத வேண்டும், இன்னொரு கட்சியினுடைய நடத்தி செல்வர் என்ற முறையிலே நான் அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்திடுகிறேன். சுலபத்திலே கொடுக்க முடியும். யுத்த காலத்தில் ரயில்வேல வேலை செய்தவர்களுக்கு நியாய விலைக்கு எல்லா சாமானும் கொடுக்கவில்லையா ரயில்வேக்காரன்? கடையிலே போய் வாங்கினால் 1 வீச சர்க்கரை 1.5 ரூபாய் இருக்கும். ரயில்வே ஸ்டோரிலே வீசி சர்க்கரை 10 ரூபாய்க்கு கொடுத்து கொண்டே இருந்தான். அதில் ஏற்படக்கூடிய நஷ்டத்தை அந்த தொழிற்சாலையிலே உள்ள முதலாளி அல்லது ரயில்வே நிர்வாகத்தை ஈடுகட்டினார்கள். அது போல நீங்கள் வாங்குவது அதிக விலை கொடுத்து தான் நெல் வாங்க வேண்டும். ஏனென்றால் அவ்வளவு விலை கொடுத்தால்தான் கிராமத்தாருக்கு கட்டுப்படியாகும். ஏனென்றால் கிராமத்தாருக்கு இருக்கின்ற விவசாயத்திலும் வளர்ந்து விட்டது. 4 ரூபாய்க்கு உற்ற விரம் 44 ரூபாய்க்கு விற்கிறது. 100 ரூபாய்க்கு கிடைத்த மாடு 500 ரூபாய் கிடைத்தாலும் கிடைக்கவில்லை. நல்ல மாடு பார்க்க வேண்டும் என்றாலே செவுத்தை பார்த்தாதான் தெரிகிறது, நிமிர்ந்து நிற்கிறது. ஓட்டில் நடக்கிற மாடுகளை பார்த்தால் இந்த நிலையிலே இல்லை. ஆகையால் விவசாய செலவு கூடிவிட்டிருப்பதாலே அவருக்கு அதிக விலை கொடுத்தால் நெல் வாங்க வேண்டும். ஆனால் அந்த அளவுக்கு மக்களிடத்தில் விலையை ஏற்றினால் வாங்க முடியாது. அந்த நஷ்டத்தை சர்க்கார் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சர்க்கார் ஏற்றுக்கொண்டு பணக்காரனுக்கு வரி போட்டு அந்த நஷ்டத்தை ஈடுகட்ட வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். இதை செய்ய முடியாது என்றால் செய்கிறேன் என்று சொல்லுகின்ற எங்களிடத்திலல்லவா கொடுக்க வேண்டும். நான் என்ன கொடுக்கறது, நீ என்ன கேட்கறது என்றால் நீயும் கொடுக்க தேவையில்லை, நானும் ஒன்றை கேட்கல. பிப்ரவரி 24 ரூபாய்க்கு 3 படி அரிசி வேண்டும் என்றால் என்னை ஆதரியுங்கள். இல்ல படியரிசி 3 ரூபாய்க்கு விற்றால்தான் நாட்டுக்கு சுபீட்சம் என்றால் போங்கள் அந்த பக்கத்தில். 1 மாதம் நஷ்டம் இல்லை, கஷ்டம் இல்லை. இது ஒன்று ஊசி போகிற சரக்கல்ல, போரால் வராது, பொழுது போனால் நிற்காது என்று விலை கூற வேண்டிய அவசியம் இல்லை. என்னமோ ஒரு தடவையாவது பார்க்கலாமே என்ற ஆசையும் எனக்கு வரவில்லை. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், என்னுடைய லட்சிய பயணத்திலே நீண்டிடும் பயணத்தில் இந்த தேர்தல் என்பது சட்டசபை என்பதும் ஒரு மயில் கல்லை தவிர மந்தகாசமான இடம் என்று நான் கருதவில்லை. நான் போக வேண்டிய தூரம் நெடுந்தூரம், நான் பட வேண்டிய கஷ்டங்கள் ஏராளம், நான் சிந்த வேண்டிய ரத்தமும் ஏராளம். இதற்கு நான் என்னை தயாரித்துக் கொண்டிருக்கிறேனே தவிர வெறும் ஓட்டுக்காக இருக்கிறேன் என்று அருள் கூர்ந்து காங்கிரஸ் உண்மை காங்கிரஸ் ஊழியர்கள் கருத வேண்டாம். அப்படி கருதி என்னுடைய நெஞ்சத்தை புண்ணாக்க வேண்டாம். பரிவன்போடுவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன், ஒரு பெரிய லட்சியத்தை நோக்கி நடந்து போய் கொண்டிருக்கின்றவர்கள் இந்த சாதாரண தேர்தலுக்காக மட்டும் எல்லா காரியத்தையும் இழந்து விடுவார்கள் என்று அருள் கூர்ந்து எண்ணாது. உள்ளபடி ஆட்சியை நடத்த முடியுமா என்றால் கார்பரேஷனை ஒப்படைத்தார்கள், என்ன நடந்து விட்டது? ரிப்பன் கட்டடை இடிந்து விட்டதா? வரவு செலவு கணக்கு ஏறுமேறாகி பணம் சரி கட்ட முடியாமல் அதிகாரிகளுக்கு பணம் கொடுக்க முடியாமல் வெளியே ஓடி வந்து விட்டார்களா? நீங்கள் இருந்த காலத்திலே கேட்டு வாங்கியதை விட அதிக பணம் அல்லவா காமராஜர் சர்க்காரிலே வாங்கினோம். காங்கிரஸ்காரர் இருந்தபொழுது தீர்மானம் போட்டார்கள், சென்னை மவுண்ட் ரோடில் சத்தியமூர்த்திக்கு ஒரு சிலையும் காமராஜருக்கு ஒரு சிலையை வைக்க வேண்டும் என்று. எங்களுடைய மேயர்கள் வந்தவுடனே என்னை கேட்டார்கள், ஏன்னா அது என்ன சிகப்பு இங்கியா பச்சை இங்கியா என்றார். அடிச்சிடவா இருக்கட்டமா என்றார். பேச்ச நமக்கு அப்படிப்பட்ட ஈரத்தனமான எண்ணம் வரக்கூடாது. காமராஜருக்கு சிலை வைத்தது நாம் என்ற வரலாறு இருக்க வேண்டும். ஆகையினால் காமராஜருக்கு சிலை வையுங்கள் என்று என்னுடைய கழக தோழர்களுக்கு நான் சொன்னேன். எங்களுடைய ராஜ்யம் நடக்கிற பொழுதுதான் உங்கள் காமராஜருக்கு சிலையை தவிர நீங்களா வைத்தீர்கள். ஒரு சிலை வைக்கின்ற அளவுக்கு கூட உங்களுக்கு கார்பரேட்ல நிர்வாகம் இருந்தவர்கள் முடியவில்லை. சத்தியமூர்த்தி செத்து எத்தனை வருடம் ஆயிற்று. இந்த ஜவுளிக்கடை சத்திரத்தில் எவ்வளவு ரத்தம் கக்க பேசி இருப்பார் காங்கிரசுக்காக. அவருடைய பேச்சை கேட்டவர்கள் தானே இன்று காங்கிரஸ் இதுவும் ஒட்டி கொண்டிருக்கிறவர்கள். அவருக்கு ஒரு சிலை வைப்பதற்கு இருந்த சந்தர்ப்பத்தை கார்பரேஷன் நிர்வாகத்தை ஏற்றுக்கொண்ட காங்கிரஸ்காரர்கள் அதை விட்டு விட்டார்கள். என்ன செய்தார்கள்? இவருடைய பங்களா இருக்கிற தெரு வரையில் சிமிட்டி ரோடு. ஒரு கவுன்சிலர் சொல்வது, இன்னொரு கவுன்சிலர் இவருக்கு வேண்டிய இடத்துல ஒரு பள்ளிக்கூடம், இன்னொரு கவுன்சிலர் இவருடைய நிறத்தை காங்கிரஸ் அந்த கார்பரேஷன் சுடுகாட்டுக்கு அதிக விலைக்கு விற்பது என்று இப்படி நடந்து அந்த ஊழல்கள் அத்தனையும் போலீஸ் துறைக்கு கூட போயிருக்கிறது என்று போன வாரத்து 10 நாளைக்கு முன்னால் தானே சிட்டி பாபு சொன்னார். இலாகா இலாகாவை பிரித்து சொன்னாரே, பிடித்து உள்ள அடைத்திருக்கலாம் அல்லவா அவரை. இப்படி அங்க இலாகாவை பிடித்து குறை சொன்னாய். எப்படி செய்வார்கள்? சைவ வீட்டில் கோழி மட்டும் திருடி போய்விட்டால் வெளியா வந்து சொல்லுவான், போச்சு போச்சு என்ன சொல்லுவான். உன்னை வச்சம் காணும், உன்னை வச்சம் காணும் என்றுதான் சொல்லுவானே தவிர கோழி மட்டும் போய்விட்டதான் சொல்ல முடியும். அதே போல இவர்களுடைய ராஜ்யத்தில் நடந்த ஊழல் எப்படி வெளியே சொல்லுவாங்க?